அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் செய்தி அறிக்கை, பிறகு செய்தி அரங்கில். இலங்கையில் மேலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பயங்கரவாத புலனாய்வுத் துறையினரால் விசாரிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்கள், பிறகு வட மாகாண தேர்தலுக்கான தனது தேர்தல் அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியிட்டிருப்பது குறித்த செய்திகள்.
ராணுவம் நிலங்களை விடுவித்து வெளியேற வேண்டும், உரிமையாளர்களிடத்திலே கையளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதானமான ஒரு வேலை திட்டமாக வைப்போம். தற்போது 11ஆம் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிற அத்தனை அதிகாரங்களும் முழுதாக நிறைவேற்றப்பட வேண்டும்.
தஞ்சம் நிராகரிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களை மீண்டும் அவர்களின் சொந்த நாட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கைகளை சுவிட்சர்லாந்து இடை நிறுத்தியுள்ளது குறித்த செய்திகள். இதுகுறித்து தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட ஒரு இலங்கை தமிழர் அளித்த செவி,
இந்த விடயம் வந்து வரவேற்கக்கூடிய விடயம் தான். நாட்டுக்கு நாங்கள் திருப்பி அனுப்பப்படாமல் எங்களை இங்கே இடைநிறுத்த வச்சு எங்களை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய இது.
போர் மேகம் சூழ்ந்திருக்கின்ற சிரியாவில் 20 லட்சம் பேர் அகதிகளாக்கப்பட்டுள்ளது குறித்தும் நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
மத்திய தரைக்கடல் பகுதியில் அமெரிக்காவுடன் இணைந்து ஏவுகணை பரிசோதனை ஒன்றை தாங்கள் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிரியா மீது ஒரு இராணுவ தாக்குதலை மேற்கொள்ள நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை அமெரிக்க அரசு கோரியுள்ள நிலையில் இந்த பரிசோதனை வந்துள்ளது. நாட்டின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு ஒன்றின் தளத்திலிருந்து ஒரு இராணுவ ஜெட் விமானத்தின் மூலம் விண்ணை நோக்கி இந்த ஏவுகணை செலுத்தப்பட்டதாக மூத்த இஸ்ரேலி அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார். எனினும் இந்த ஏவுகணை மூலம் ஏதாவது இலக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. சிரியா மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தாக்கப்படும் எனும் சாத்தியக்கூறுகளை இஸ்ரேல் மிகவும் கவலையுடன் கவனித்து வருகிறது என்பதையே இந்த பரிசோதனை காட்டுகிறது என்று ஜெருசலத்தில் இருக்கும் பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
சிரியா மீது அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா முன்னெடுக்க உள்ள பாரிய ராணுவ நடவடிக்கையானது சிரிய அதிபர் அசாத் ரசாயன தாக்குதல் நடத்துவதை மட்டும் தடுக்காமல் மேலதிக பாதிப்புகளையும் ஏற்படுத்துவதாக அது அமையும் என்று அமெரிக்காவின் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல் ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
He's going to deter significant military capability of Assad's regime. And what he has told the
திங்கட்கிழமை என்று ஒபாமாவை சந்தித்த இரண்டு குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர், அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையானது சிரிய அரசு தரப்பை கண்டிப்பாக பலவீனப்படுத்தும் என்றும் அரச எதிர்ப்பு குழுக்களில் சிலவற்றை பலப்படுத்தும் என்றும் உறுதியளித்ததாக அமெரிக்க ராணுவத்தின் முன்னாள் துணை தலைமை தளபதி ஜெனரல் ஜாக் கீன் தெரிவித்திருக்கிறார். சிரியா மீதான அமெரிக்காவின் ராணுவ தாக்குதல் குறித்து அமெரிக்க நாடாளுமன்றம் அடுத்த வாரம் விவாதிக்க இருக்கிறது.
எகிப்தில் இராணுவத்திற்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டதற்காக இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பின் 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் துறைமுக நகரான சூயஸில் இடம்பெற்ற மோதல்களின் பொழுது வன்முறைகளில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் அந்த அமைப்பைச் சேர்ந்த மேலும் 45 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பைச் சேர்ந்த முகமது மோர்சி அதிபர் பதவியிலிருந்து இராணுவத்தால் அகற்றப்பட்ட பிறகு எழுந்த வன்முறைகள் குறித்து போடப்பட்ட வழக்குகளில் முதல் தீர்ப்புகள் இப்பொழுது வந்துள்ளன. முன்னதாக சகோதரத்துவ அமைப்புக்கு ஆதரவாக இருப்பதாக கருதப்படும் ஊடக அமைப்புகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக அல் ஜசீராவின் எகிப்திய ஒளிபரப்பு உட்பட 4 தொலைக்காட்சி நிறுவனங்களை மூடுமாறு அங்குள்ள நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டது.
இதேவேளை எகிப்தின் வடக்கு சினாய் தீபகற்பத்தில் அந்நாட்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 8 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக எகிப்திய அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் 15 பேர் காயம்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பெருமளவு சீர்கெட்டிருக்கும் இந்த பிராந்தியத்தில் செயற்படும் இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களை அடக்கும் நோக்கத்தில் ராணுவம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எகிப்திய அதிபர் பதவியிலிருந்து ஜூலை மாதம் மூர்சி அகற்றப்பட்டது முதல் சினாய் பிராந்தியத்தில் எகிப்திய ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்திருக்கிறது.
நோக்கியா நிறுவனத்தின் 7.2 பில்லியன் டாலர்கள் மதிப்பு வாய்ந்த தொலைபேசி வர்த்தகத்தை அமெரிக்க தொழில்நுட்ப பெருநிறுவனமான மைக்ரோசாஃப்ட் வாங்க ஒப்புக்கொண்டுள்ளது.
Sales of Nokia Windows phones have gone from literally zero 2 years ago to 7.4 million units. Now's the time to build on this momentum.
உலக அளவில் மொபைல் தொலைபேசிகள் தயாரிப்பில் ஒரு காலத்தில் நோக்கியாவே முன்னணியில் இருந்தது. ஆனால் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்ட ஸ்மார்ட் போன் வந்த பிறகு அதன் சந்தையில் அதன் மதிப்பு குறைய ஆரம்பித்தது.
பிபிசி தமிழோசையின் வவுனியா செய்தியாளர் பொன்னையா மாணிக்க வாசகம் இலங்கையின் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டது குறித்து பிபிசி கவலை வெளியிட்டிருக்கிறது. மாணிக்க வாசகம் பிபிசி உலக சேவைக்காக பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார் என்று கூறும் பிபிசிக்காக பேசவல்ல அதிகாரி ஒருவர், அவரது எல்லா செயற்பாடுகளும் அவரது வழமையான செய்தியாளர் பணி கடமையின் ஒரு பகுதியாகவே இருந்திருக்கும் என்று தாங்கள் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் கூறினார். பிபிசி இந்த சம்பவம் தொடர்பில் அவருக்கு சட்ட உதவி வழங்கியிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். வட மாகாண சபை தேர்தலுக்கான தனது தேர்தல் அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து நமது வூனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடமாகாணத்திற்கென முதல் முறையாக நடத்தப்படுகின்ற மாகாண சபை தேர்தலில் களமிறங்கியுள்ள முக்கிய கட்சியாகிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தனது தேர்தல் கொள்கைகளை ஒரு அறிக்கை வடிவில் யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்ற இதற்கான வைபவத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் மற்றும் மாவை சேனராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கல்நாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், எம் ஏ சுமந்திரன், அத்துடன் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர் சி வி விக்னேசன் உள்ளிட்ட வேட்பாளர்களும் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த தேர்தல் அறிக்கை குறித்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள், தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாட்சி குறித்து கடந்த 2010 நடைபெற்ற பொது தேர்தலில் மக்கள் தெளிவான ஒரு ஆணையை கொடுத்திருப்பதனால் மக்களிடம் இந்த தேர்தலில் ஆணை ஒன்றை கேட்கவில்லை என்று அவர் கூறினார்.
அரசியல் தீர்வு சம்பந்தமாக இந்த அதிகார பகிர்வு முறைமை போதாதது என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர் விடயம். ஆகவே இதனை ஒரு அர்த்தமுள்ள முறையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி அதிகாரங்களை பகிர்கிற உரிமையை நாங்கள் நோக்கி செல்வோம் என்று இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம்
என்றார் சுமந்திரன் அவர்கள். உடனடி பிரச்சனைகளான ராணுவம் கைப்பற்றியுள்ள பொதுமக்களின் காணிகளை மீளப்பெற்று இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றுவது, முஸ்லிம் மக்களை மீள்குடியேற்றுவது என்பதில் கூடிய கவனம் செலுத்தப்படும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
ராணுவ ஆட்சி அகல வேண்டும். ராணுவத்தினர் தாங்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டு இருக்கிற இடங்களை மக்கள் வந்து குடியேற்றம் செய்வதற்கு இடமளித்து அவர்கள் அங்கே இருந்து போக வேண்டும். பொதுமக்களுடைய காரியங்களே ராணுவ தலையீடு இருக்கக்கூடாது. அந்த ராணுவ ஆட்சியினாலே ஏற்பட்டிருக்கிற மற்ற சமூக பிரச்சனைகள், அவற்றை நிவர்த்தி செய்கிற முறைகள், போர்னால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், இளைஞர்கள், விசேஷமாக பெண்கள், விதவைகளாகப்பட்டவர்கள், இவர்களுடைய நன்மைகளுக்காக நாங்கள் முன்னெடுக்க போகிற நடவடிக்கைகள், அதே போல முஸ்லிம் மக்களும் திரும்பவும் வடக்கு மாகாணத்துக்கு வந்து எங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பது, அபிவிருத்தி சம்பந்தமாக மாகாண சபைக்கு அதிகாரங்களை உபயோகித்து முதல்ல இலங்கை அரசாங்கத்தில் அப்படியே கொடுக்க வேண்டிய நலநிதி வளங்கள் உண்டு, அவற்றை நாங்கள் கோருவோம். புலம்பெயர்ந்த எங்களுடைய உறவுகள், சர்வதேச சமூகம், ஆகவே இந்த மூன்று விதங்களிலே இதற்கான நிதியையும் மற்ற வளங்களையும் வருவித்து வடமாகாணத்தை சுவிச்சமான அபிவிருத்தி அடைந்த ஒரு பிரதேசமாக நாங்கள் மாற்றுவதற்கு எங்களால் இயன்றதை செய்வோம் என்று இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம்
என்று இந்த தேர்தல் அறிக்கை குறித்து சுமந்திரன் அவர்கள் விவரித்தார். அதே நேரம் மாகாண சபைக்கான அதிகாரங்கள் பற்றியும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
கிழக்கிலே அபிவிருத்தி என்ற போர்வையையும் உபயோகித்திருக்கிறார்கள். ஆனால் வடக்கிலே விசேஷமாக இராணுவம் குடியை கொள்வதற்காகத்தான் காணி அவதரிப்பு நடைபெற்றிருக்கிறது. அதனுடையால் தான் நாங்கள் பிரதானமான விடயமாக ராணுவம் இந்த நிலங்களை விடுவித்து வெளியேற வேண்டும், உரிமையாளர்களிடத்திலே கையளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதானமான ஒரு வேலை திட்டமாக வைக்கிறோம். தற்போது 11 அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிற அத்தனை அதிகாரங்களும் முழுதாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படியாக நாங்கள் சொல்லுகிற போது அதிலே காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரங்கள் எல்லாம் உண்டு. அதற்கு மேலாகவும் சென்று அதிகாரத்தை பகிர்வேன் என்று அரசாங்கம் கொடுத்திருக்கிற வாக்குறுதியையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அழுத்தங்களை கொடுப்போம். சட்டத்தில் இருக்கிற அதிகாரங்களை அமல்படுத்துவதற்கு நாங்கள் சட்டத்துக்கு இசைவாக எல்லா கர்மங்களையும் செய்வோம்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள்.
நமது உவனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் இன்று பயங்கரவாத புலனாய்வுத் துறையினரால் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பாவன அரியநேத்திரன் பயங்கரவாத புலனாய்வுத் துறை அதிகாரிகளினால் இன்று அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுள்ளார்.
தமிழ் அரசியல் கைதிகளுடன் தொலைபேசி ஊடாக நான் உரையாடி இருப்பதாகவும் பல சலவைகள் அந்த உரையாடல் இடம்பெற்றதாகவும் அந்த உரையாடலின் போது எனது தொலைபேசியில் இருந்து நானே அவர்களை அழைத்து அந்த தொலைபேசியில் கலைத்ததாக ஆதாரம் இருப்பதாகவும் கூறித்தான் அந்த விசாரணையை மேற்கொண்டிருந்தார்கள். இரண்டு நாட்கள் கூடிய நேரத்தில் நான் தொலைபேசி ஊடாக அந்த குறிப்பிட்ட இலக்கத்துடன் தொடர்பு கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டி இருந்தார்கள். அதிலே அதிகமான நேரம் என்ன விடயத்தை பற்றி பேசினீர்கள் என்று பல சலவை அதனை கேட்டார்கள்
என்று தெரிவித்த அவர், சிறை கைதிகளுடன் தொலைபேசியில் தான் உரையாடியதாக தெரிவிக்கப்பட்டதை மறுத்துவிட்டதாகவும் கூறுகின்றார்.
நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பல நபர்களுடன் தொடர்ச்சியாக நான் உரையாடி வருகின்றவன். ஆனால் இந்த எனது தொலைபேசியில் இருந்து அவர்களின் தொலைபேசியில் அழைப்பை அழைத்து விட்டு அவர்கள் நிறுத்தி விடுவார்கள், அதாவது அவர்கள் மிஸ்கால் கொடுத்து விடுவார்கள். நான் திருப்பி எடுப்பது எனது வழமையாக இருக்கின்றது. அது பல பேர் என்னுடன் அவ்வாறு உரையாடி இருக்கின்றார்கள். அதிலே சிறை கைதிகள் என்று இவரும் என்னிடம் இதுவரையிலே உரையாடப்படவில்லை. ஆனால் சிறை கைதிகளில் இருக்கின்ற உறவினர்கள், அவர்களின் தாய்மார்கள், சகோதரர்கள் அவர்களை விடுவிக்குமாறு பல கடவைகள் வேண்டியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கூறியிருக்கின்றோம் என்று நான் அவரிடம் கூறியிருந்தேன்
என்றும் கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாவன அரியநேத்திரன், சட்டத்தரணி ஒருவருடன் விசாரணைக்கு தான் சென்றிருந்த போதிலும் விசாரணையின் போது சட்டத்தரணிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்கின்றார்.
அவர் வேறு ஒரு இடத்தில் இருந்தார். தனியான ஒரு அறையில் வைத்து அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணை முழுமையாக சிங்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அந்த சிங்களத்தில் கேட்கப்பட்டதற்கு தமிழிலே அதுக்கான மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் அதனை கேட்டு தெளிவாக விளங்கி அதை எழுதி அதற்கு பிற்பு அதை வாசித்ததற்கு பிற்பாடு தான் நான் அதிலே கையப்ப முடியும்
என்றும் குறிப்பிட்ட அவர், சுமார் 90 நிமிடங்கள் வரை விசாரணை நடைபெற்றதாகவும் கூறினார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அதே நேரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனின் உதவியாளர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்க மறுத்துள்ளது ஏற்பதாக கொழும்பு நீதிமன்றம் ஒன்று அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து நமது நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
கடந்த ஜனவரி மாதம் நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்திலிருந்து 300 கிராம் இடையுள்ள வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் அவரது செயலாளர் பொன்னம்பலம் லட்சுமிகாந்தன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது சந்தேகநபர் சார்பில் ஆஜரான சட்டவாதி சந்தேகநபர் பொன்னம்பலம் லட்சுமிகாந்தன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை வழங்க தயாரில்லை என நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழங்கும் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை அந்த சந்தேகநபருக்கு எதிரான சாட்சியமாக பயன்படுத்த அரசாங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றதென்றும் சட்டவாதி தெரிவித்தார். எனவே சந்தேகநபர் லட்சுமிகாந்தன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னிச்சையாக குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை வழங்க மாட்டார் என்றும் சட்டவாதி நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். எனவே எதிர்காலத்தில் போலீசார் சந்தேக நபரிடமிருந்து வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொண்டால் அது சட்ட விரோதமான முறையில் பலவந்தமாக பெற்றுக்கொண்ட குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் என்றே கூற வேண்டும் என்று தெரிவித்தார் சந்தேகநபர் சார்பில் ஆஜரான சட்டவாதி. சட்டவாதியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சந்தேகநபர் தன்னிச்சையாக குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை வழங்க தயாரில்லை என நீதிமன்றத்தில் பதிவு செய்தார். பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த போது சந்தேகநபரை மேலும் தடுத்து வைப்பதற்கு அனுமதி வழங்குமாறும் வேண்டுகோள் விடுத்தனர். போலீசாரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சந்தேகநபரை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1 வரை தடுத்து வைப்பதற்கு அனுமதி வழங்கியதுடன் அன்றைய தினம் விசாரணைகள் தொடர்பான அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டனர்.
நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார் அளித்த தகவலை கேட்டீர்கள். அடுத்து இலங்கை தொடர்புடைய ஒரு சர்வதேச செய்தி. இலங்கையிலிருந்து வரும் தஞ்சம் கோரிகளை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பும் நடவடிக்கைகளை சுவிட்சர்லாந்து இடைநிறுத்தி வைத்திருக்கிறது. அந்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட 2 தஞ்சம் கோரிகள் இலங்கையில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அந்நாட்டின் குடிவரவுக்கான மத்திய அலுவலகத்தின் பேச்சாளர் கோபி சோஷோலோஷா பிபிசியிடம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்.
The returns of Sri Lankan asylum seekers to Sri Lanka temporarily until we have investigated what happened to 2 persons who returned in the last time to Sri Lanka.
சுவிட்சர்லாந்தின் குடிவரவுக்கான மத்திய அலுவலகத்தின் பேச்சாளரான கேபி சோலோஷாய் இலங்கைக்கு அனுப்பப்பட்டவிருந்த நபர்களின் பின்னணி குறித்து கூடுதல் விவரங்கள் சேகரிக்கவும் சுவிட்சர்லாந்து முடிவு செய்திருக்கிறது. அப்படி அனுப்பப்பட உள்ள நபர் ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியிருக்குமா என்பது குறித்தும் ஆராயப்படும். இந்த விடயம் முற்றாக முடிவதற்கு முன்பு யாரும் இலங்கைக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் எனவும் சுவிஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த முடிவுக்கு காரணமான 2 வழக்குகள் குறித்து ஜெனீவாவில் இருக்கும் அம்னஸ்டி இன்டர்நேஷனலின் பேட்ரிக் வால்டரிடம் பிபிசி கேட்டது.
One case is publicly not known, but we know for sure that he has been arrested after return. And the second case just happened 2 weeks ago, not even. It's a family with two small children.
இதில் ஒரு சம்பவத்தை பொறுத்தவரை அது குறித்த விவரங்கள் வெளிப்படையாக தெரியவில்லை. அவர் திரும்பி சென்றபொழுது கைது செய்யப்பட்டார் என்பதை மட்டுமே எம்மால் உறுதியாக சொல்ல முடியும். இரண்டாவது நபர் சம்பந்தப்பட்ட விஷயம் 2 வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்றுள்ளது. அந்த குடும்பத்தில் உள்ள சுவிட்சர்லாந்தில் பிறந்த 2 சிறுவர்கள் உட்பட அனைவரும் கொழும்பு திரும்பி சென்றபொழுது அந்த பிள்ளைகளின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டு அவரிடம் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அவரது நிலை குறித்து நாங்கள் மிகவும் கவலையடைந்துள்ளோம். முதலாவது நபர் எப்பொழுது இலங்கைக்கு அனுப்பப்பட்டார் என்பது போன்ற விவரங்களை இப்பொழுது என்னால் வெளியிட முடியாது. அவர் இந்த ஆண்டு அனுப்பப்பட்டார், அங்கு சென்றபொழுது கைது செய்யப்பட்டார் என்பதை மட்டுமே என்னால் சொல்ல முடியும். இது அவரது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் இது குறித்து மேலதிகமாக எந்த தகவலையும் தற்பொழுது என்னால் தர இயலாது என்பதை மட்டுமே இப்பொழுது கூற முடியும்.
அம்னஸ்டி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் அதிகாரி அறித்த தகவலை கேட்டீர்கள். சுவிஸ் அரசின் இந்த முடிவு குறித்து நாடு கடத்தல இது நோக்கியிருந்த தனது பெயர் வெளியிட விரும்பாத ஒரு தமிழர் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து கேட்கலாம்.
இந்த விடயம் வந்து வரவேற்கக்கூடிய விடயம் தான். நாட்டுக்கு நாங்கள் திருப்பி அனுப்பப்படாமல் எங்களை இங்கே இடைநிறுத்த வச்சு எங்களை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய இது. ஆனால் என்னன்னு சொன்னால் இப்ப தற்போதைக்கு அவங்க கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இது வந்து எங்களுக்கு வரவேற்கக்கூடிய விடயம். ஏன்னா நாங்கள் 5 வருட காலமாக இங்கே சுவிஸ் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தற்போது எங்களை திருப்பி அனுப்புவதற்கான முடிவுகள் எடுத்துக்கொண்டிருந்த போதுதான் இதை அமல்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை எங்கள் நாட்டுக்கு செல்வதற்கு எங்கள் நாட்டில் வந்து நாங்கள் போய் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்தால் நாங்கள் நாட்டுக்கு போய் வாழலாம். ஆனால் இப்போ தற்போதைக்கு எங்களை திருப்பி அனுப்பினால் அங்கே வந்து நாங்கள் போய் வாழ்ந்து வாழ முடியாத சந்தர்ப்பம், எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிந்த விடயம்.
உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது, நீங்க குடும்பத்தோட வந்தீங்களா, தனியா வந்தீங்களா, அங்க என்ன பண்றீங்க, சமூகத்தோட இணைஞ்சிருக்கீங்களா?
நான் வந்து எங்கள் சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 32 வயது நிரம்பினான். நான் தனியா தான் இருக்கிறேன். நான் மதிய கல்யாணம் முடிக்கவில்லை, திருமணமாக.
நீங்க எந்த சூழ்நிலையில சுவிட்சர்லாந்து வந்தீங்க? இப்ப உங்களை ஏன் அவங்க திருப்பி அனுப்பணும்னு முடிவு எடுத்தாங்க?
இலங்கை அரசாங்கம் அதை சேர்ந்த ஒட்டுக்குழுக்களும் எனக்கு சொல்லி தந்து கொண்டிருந்தது. ஏன்னு சொன்னால் நான் வந்து ஒரு விடுதலை புலிகளுக்காக உதவி செய்தனால் எனக்கு எந்த தமிழீழத்துக்கு, அதாவது எந்த தாய்நாட்டுக்காக நான் தொழில் செய்து கொண்டிருந்த போது அதை வந்து அரசாங்கம் வந்து எதிர்த்து கொண்டு அதை சேர்ந்த ஒட்டுக்குழுக்களும் வந்து எனக்கு தொந்தரவு தந்து என்னை ஜெயிலில் அடைத்து இப்படி தொல்லையெல்லாம் செய்து சிக்ரெட்டாலெல்லாம் சுட்டு வன்முறையாக நடந்து கொண்டனர். உயிருக்கு ஆபத்தை தந்து கொண்டிருந்த வேலையை நான் வந்து இந்த நாட்டில் வாழ முடியாமல் நான் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்து.
அப்புறமே உங்களுடைய தஞ்சை கோரிக்கை சுவிட்சர்லாந்தில நிராகரிக்கப்பட்டது.
தஞ்சை கோரிக்கை இலங்கை அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருந்தது வந்து யுத்தங்கள் முடிவடைந்து விட்டது, யுத்தம் எல்லாம் சமாதானமாகிவிட்டது, நல்லொரு சூழ்நிலையில இலங்கை மக்கள் வாழ்கின்றனர் சொன்ன போது இங்கே சுவிஸ் அரசாங்கம் வந்து அதை நம்பிக்கொண்டும் திருப்பி அனுப்பினர். இந்த 2011 கால பகுதிக்கு பின்பு 24 பேர்களை சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது, நாடு கடத்தப்பட்டிருக்கின்றனர். ஆனா அவர்கள் வந்து அங்கே நாட்டிலே வாழ்கின்றனர் என்று கூட தெரியாத நிலையில இருக்கின்றனர். ஆனால் சுவிஸ் அரசாங்கம் வந்து அவங்களை வந்து இங்கே இருந்து போனாக்கள் நல்ல சந்தோஷமா இருக்காங்க சொல்லி அங்கத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் சொன்ன போதும் அதை கேட்டுக்கொண்டு இவங்கள் வந்து இன்னும் முழு பேரையும் நிறைய இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அதாவது வெள்ள பத்திரம் சொல்லியிருந்தது, அது 1 கிழமைக்கு 1 காகவோ 2 கிழமைக்கு 1 காகவோ வந்து நாட்டுக்கு திருப்பி அனுப்ப போறோம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அப்படியான நடைமுறையில் ஈடுபாட்டு கொண்டிருக்கேன். இலங்கை அரசாங்கத்தை நம்பிக்கொண்டு
எத்தனை பேர் இது மாதிரி அனுப்பப்படுறதா இருந்தாங்க?
நான் இருக்கிறது ஜெனிவா மாநகரில், ஜெனிவாவிலேயே ஒரு 50 பேரு கிட்ட இருக்கின்றார்கள்.
இனிமே உங்க நிலைமை எப்படி ஆகும்? உங்களுக்கு குடியுரிமை தரேன்னு சொல்றாங்களா, இல்ல நிரந்தர தங்கும் உரிமை தரோன்னு சொல்றாங்களா? நீங்க இனிமே என்ன ஆவீங்க? உங்களுக்கு பெனிஃபிட் ஏதாவது கிடைக்குதா?
எங்களுக்கு பெனிஃபிட் சொல்லி இங்க இருக்கிறதுக்கு ஒரு அவங்களோட அந்த அகதி முகாம்னு சொல்லி அதுதான் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு வந்து 1 மாசத்துக்கு அவங்க சாப்பாட்டுக்கு என்ற ஒரு செலவு மட்டும் எங்களுக்கு தருவார்கள். மற்றபடி இன்னும் அவங்க வந்து குடியுரிமை வழங்கப்படுப்போம் தருவோம்னு சொல்லவும் இல்லை, ஒரு இதுவுமே எங்களுக்கு இன்னும் அறிவிக்கவில்லை.
அப்ப வேலை உங்களால் செய்ய முடியுதா?
இல்லை, தற்போது எங்களுக்கு இந்த பத்திரத்தில் வேலை செய்ய முடியாது.
சுவிட்சர்லாந்தில் தற்போது இருக்கின்ற ஒரு தஞ்சம் கோரி தன்னுடைய பெயரை வெளியிட விரும்பாத ஒரு தஞ்சம் கோரி ஒருவர் அளித்த தகவல்களை கேட்டீர்கள். இலங்கையில் சீனாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக கூறப்படுவது குறித்தும் இந்தியாவுடனான இலங்கையின் உறவுகள் குறித்தும் இலங்கை பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்சே இன்று கொழும்பில் நடந்த கருத்தரங்கு ஒன்றில் தெரிவித்த கருத்துக்களை தொகுத்தளிக்கிறார் மணிவண்ணன்.
சீனாவுடனான இலங்கையின் உறவு என்பது மற்ற நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் அல்ல என்று இலங்கையின் பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்சே கூறியிருக்கிறார். தலைநகர் கொழும்பில் இலங்கை ராணுவம் நடத்திய 3வது பாதுகாப்பு கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய கோட்டாபய ராஜபக்ஷே, இலங்கையில் சீனாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக கூறப்படுவது குறித்த தவறான புரிதல்கள் காரணமாக மற்ற நாடுகளிடம் இது ஒரு பிரச்சனையாக சில சமயங்களில் மாறிவிட்டது என்று கூறினார்.
It is important to understand that China's involvement in Sri Lanka is purely diplomatic and economic. China has been one of Sri Lanka's foremost development partners for many years and it has contributed richly to many of Sri Lanka's...
இலங்கையில் சீனாவின் ஈடுபாடு என்பது ராஜீய ரீதியிலானதும் பொருளாதார ரீதியிலானதும் ஆகும் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். சீனா இலங்கையின் வளர்ச்சி திட்டங்களில் பல ஆண்டுகளாக ஒரு முக்கிய கூட்டாளியாக இருந்து வந்திருக்கிறது. அது இலங்கையின் முக்கிய பொருளாதார திட்டங்கள் பலவற்றுக்கு பெரிய அளவு பங்களிப்பை செய்திருக்கிறது. ஆனால் இந்த ஈடுபாட்டை ஏதோ சீனா இலங்கையில் அளவுக்கு அதிகமான செல்வாக்கு செலுத்துவதைப் போல காட்டி தவறாக சித்தரிக்கப்படுகிறது. இலங்கைக்கு விஜயம் செய்யும் சில முக்கிய நாடுகளின் பாதுகாப்பு அதிகாரிகள் கூட இது பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்றார் கோட்டாபய ராஜபக்ஷே. இந்தியாவுடனான நட்பு குறித்து குறிப்பிட்ட கோட்டாபய ராஜபக்ஷே, தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாடு காரணமாக இந்தியா இலங்கையில் நடக்கும் சம்பவங்கள் குறித்து மிகவும் கரிசனை காட்டுகிறது என்றார். இது தவிர மீனவர் பிரச்சனைகள் போன்ற இருதரப்பு பிரச்சனைகளும் கூட இந்திய இலங்கை உறவுகளில் தாக்கம் செலுத்துவதாக அவர் கூறினார்.
In addition, there are certain bilateral issues that occasionally strain the usually sound relationship between the two nations. For example, the increasing incidences of illegal fishing by Tamil Nadu fishermen in Sri Lankan waters. India is...
சில இருதரப்பு பிரச்சனைகள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே பொதுவாக நிலவும் நல்ல உறவை நெருக்கடிக்குள்ளாக்குகின்றன. உதாரணத்துக்கு இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கும் விஷயம். தெற்காசியாவில் இந்தியா சந்தேகத்துக்கிடமின்றி மிகவும் முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த நாடுதான். ஆனால் இலங்கை ஒரு முழுமையான சுதந்திரமான இறைமையுள்ள நாடு. இதை இந்தியாவும் அறிந்திருக்கிறது, இலங்கையை அது ஆதரிக்கிறது என்றார் கோட்டாபய ராஜபக்ஷே.
இத்துடன் இன்றைய இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த ஒரு சர்வதேச குறிப்பு. உள்நாட்டுப் போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிரியாவில் 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் அகதிகளாக்கப்பட்டிருக்கின்றனர். இது சம்பந்தமான பிபிசி தகவலை தமிழ் தருகிறார் சாதாத்.
உலகிலே தற்போது மிக அதிகமான மக்கள் இடம்பெயர நேர்ந்திருக்கின்ற ஒரு நாடு என்றால் அது சிரியாதான் என்று UNHCR கூறுகிறது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என சிரியாவின் மக்கள் தொடர்ந்து எல்லையை கடந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்றும், ஒன்றிரண்டு மாற்றுடைகளைத் தவிர வேறெதையும் பெரிதாக எடுத்துச் செல்ல முடியாத ஒரு கஷ்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் UNHCR செவ்வாயன்று வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை ஒன்று கூறுகிறது. இவ்வாறாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவலநிலைக்குள்ளான மக்களில் 50% அதிகமானோர் சிறாரெனவும், இந்த சிறார்களில் முக்கால்வாசி பேர் 11 வயதுக்கும் குறைவானவர்கள் என்றும் ஐநா உதவி அமைப்புகள் மதிப்பிடுகின்றன. சிரியாவை விட்டு வெளியேறிய அகதிச் சிறார்களில் சுமார் 120,000 பேருக்கு மட்டுமே ஏதோ ஒரு வகையில் கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், மேலும் இவர்களில் 1/5 பங்கினருக்கு மட்டுமே உளவியல் ரீதியான ஆற்றுப்படுத்தல் சேவை வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். லெபனான், ஜோர்டான், துருக்கி, ஈராக், எகிப்து போன்ற சிரியாவை சுற்றியிருக்கின்ற நாடுகளுக்கு மக்கள் வெளியேறியிருக்கின்றனர். லெபனானில் 7 லட்சம் பேர், ஜோர்டானில் 5 லட்சம் பேர், துருக்கியில் 4.5 லட்சம் பேர் என்று சிறிய நகரிகள் தங்கியிருக்கின்றனர். வெளிநாடுகளுக்கு வெளியேறியவர்களின் எண்ணிக்கை 20 லட்சத்தை தாண்டியிருக்கிறது என்றால், அதைவிட 2 மடங்கு அதிகமான ஒரு எண்ணிக்கையில் உள்நாட்டுக்குள்ளேயே சிரியன் மக்கள் அகதிகளாக வாழ்ந்து வருகின்ற அவலம் காணப்படுகிறது. இவ்வாறாக அகதிகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு உதவிகள் வழங்க சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் திணறி வருவதாகவும், இவர்களின் அடிப்படையான தேவைகளை மட்டும் நிறைவேற்றுவதற்குரிய தொகையில் பாதிக்கும் குறைவாகத்தான் தங்களிடம் இருப்பதாகவும் ஐநா அகதிகள் நலன் நிறுவனம் கூறுகிறது. அகதிகள் நலனுக்கான ஐநா ஆணையாளர் அன்டோனியோ குட்டரேஸ் இது பற்றி பிபிசியிடம் தெரிவிக்கையில்,
We were expecting more than 3 million refugees in the end of the year. Our plans would allow us to try to support 3.5 million at the end of the year.
இந்த வருடத்துடைய கடைசியில் பார்க்கும்போது சிரிய நகதிகளின் எண்ணிக்கை 30 லட்சத்தை தாண்டி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 35 லட்சம் வரையிலான அகதிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அளவில்தான் எமது திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. 2014ஆம் ஆண்டிலும் யுத்தம் நீடிக்கிறதென்றால் எங்களால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அகதிகளுக்கான தங்குமிடங்களில் யுத்தம் நடக்காமல் பார்த்து கொள்வதென்பதும், மத்திய கிழக்கின் மற்ற நாடுகளுக்கும் இந்த மோதல்கள் பரவாமல் தடுப்பது என்பதும் மிகவும் அவசியம் என்றார் அன்டோனியோ குட்டரஸ். சிரியாவின் உள்நாட்டு யுத்தம் ஆரம்பித்து முதல் 2 வருட காலத்தில் சுமார் 10 லட்சம் பேர் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு வெளியேறி இருந்தார்கள் என்றும், ஆனால் அதன் பின்னர் அடுத்த 6 மாதத்தில் மேலும் 10 லட்சம் பேர் வெளியாகி இருப்பது அந்த நாட்டில் மோதல்கள் எந்த அளவுக்கு தீவிரம் அடைந்திருக்கின்றன என்பதை எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது என்றும் குட்டரஸ் குறிப்பிட்டார். அகதிகளின் நிலை இவ்வாறு இருக்க சிரியா மீது பரந்துபட்ட இராணுவ நடவடிக்கைகளுக்கு அதிபர் ஒபாமா திட்டமிடுவதாக தெரிகிறது.
இனி அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குவார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் ஜப்பானின் ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தின் கதிரியக்க பிரச்சினையானது முன்பு கூறப்பட்டதைப் போல இல்லாமல் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக உருவாகியிருப்பதாக ஜப்பானிய அரசு தெரிவித்திருப்பது குறித்த செய்தியை பார்க்கலாம். 2011 மார்ச் மாதம் ஜப்பானை தாக்கிய சுனாமியால் பாதிக்கப்பட்ட புகுஷிமா அணுமின் நிலையத்தின் கதிரியக்க பிரச்சினையை ஓரளவு கட்டுப்படுத்திவிட்டதாக முன்பு கூறப்பட்டது. ஆனால் அதற்கு நேர் மாறாக இந்த அணு உலையின் கதிரியக்க பிரச்சினை தொடர்ந்தும் நீடிப்பது மட்டுமல்ல, கட்டுப்படுத்த முடியாத பெரும் விபரீதமாக உருவாகி வருவதாக ஜப்பானின் அணுசக்தி ஆணையத்தின் துணைத் தலைவர் டாக்டர் தச்சுஜிரோ சுசுகி பிபிசி உலக சேவையிடம் தெரிவித்திருக்கிறார். ஃபுகுஷிமா அணு உலையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் கதிரியக்கத்தன்மை மிக்க தண்ணீர் நிலத்தடி நீரில் கலக்காமல் தடுக்கும் நோக்கத்தில் புதிய பரிசோதனை முயற்சி ஒன்று தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது, ஃபுகுஷிமா அணுமின் நிலைய வளாகம் அமைந்திருக்கும் நிலத்தை சுற்றி உறை நிலச்சுவர் ஒன்றை அமைப்பதன் மூலம் ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தின் கதிரியக்கத்தன்மை மிக்க தண்ணீர் வெளியே கசியாமல் தடுக்கும் திட்டம் ஒன்று தற்பொழுது விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் முதல் கட்டமாக ஃபுகுஷிமா அணுமின் நிலைய வளாகத்தின் நிலத்தடியில் வரிசையாக ஆழ்துளை குழாய்களை புதைத்து குழாய்களால் ஆன ஒரு வலையமைப்பை, அதாவது ஒரு சுவரை எழுப்புவது. அந்த குழாய்களில் தண்ணீரை நிரப்பி அதை -40°C உறைய வைப்பதன் மூலம் இந்த உறைபனி குழாய்களும் அதை ஒட்டிய நிலப்பகுதியும் ஒன்றோடொன்று இறுகி நிலத்தடியில் ஒரு உறை நிலச்சுவர் ஒன்று உருவாகும். இதைத் தொடர்ந்து ஃபுகுஷிமா அணுமின் நிலைய வளாகம் முழுமையும் உறைந்த ஒரு நிலச்சுவரால் சூழப்படும் என்பதால் ஃபுகுஷிமா வளாக தண்ணீர் வெளியில் போகாமலும் வெளியில் இருக்கும் நிலத்தடி நீர் ஃபுகுஷிமா வளாகத்திற்குள் செல்லாமலும் தடுக்கப்படும் என்பது விஞ்ஞானிகளின் திட்டம். விலங்குகளிடையே நாம் இதுவரை கண்டறியாத லட்சக்கணக்கான கிருமி வகைகள் காணப்படுவதாக புதிய ஆய்வு ஒன்று குறிப்பிடுகிறது. மனிதர்களை பாதிக்கவல்ல பெரும்பாலான நோய்க்கிருமிகள் விலங்குகளிடத்தில் இருந்து வந்தவைதான் என்னும் நிலையில், பல்வேறு நோய்க்கிருமிகளை சுமக்கக்கூடிய ஒரு விலங்காக விஞ்ஞானிகள் அறிந்திருக்கும் வவ்வால் இனம் ஒன்றை அமெரிக்க மற்றும் வங்கதேச விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தார்கள். விஞ்ஞானிகள் இதுவரை அறிந்திராத புதிய 60 வகையான கிருமிகள் அந்த வவ்வால் இனத்தில் இருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். நோய்க்கிருமிகளை சுமக்கவல்ல மற்ற விலங்குகளிலும் இப்படி புதிய வகை நோய்க்கிருமிகள் இருப்பதாக கணக்கிட்டால் விஞ்ஞானிகள் இதுவரை அறிந்திராத 320,000 வகை நோய்க்கிருமிகள் விலங்குகளிடையே இருப்பதாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நோய்க்கிருமிகளை விஞ்ஞானிகள் அடையாளம் காணுவதென்பது எதிர்காலத்தில் தொற்று நோய்கள் மனிதர்களிடையே பரவுவதை தடுக்க உதவியாக இருக்கும் என்றும் இந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இத்தனை கிருமிகளையும் கண்டறிய $600 கோடி செலவாகும் என்று ஆராய்ச்சி குழு தெரிவிக்கிறது. ஆனால் ஒரு தொற்று நோய் மனிதர்களிடையே பெரிய அளவில் பரவிவிட்டாலே அதனை கட்டுப்படுத்த இதனை விட பல மடங்கு அதிகமான தொகை செலவாகும் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த ஆய்வின் முடிவுகள் எம் பயோ என்கிற விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பிரெடிக்ட் என்கிற அமெரிக்க ஆய்வு திட்டம் ஒன்று உலகில் மனிதர்களும் விலங்குகளும் நெருங்கி வாழும் இடங்களிலிருந்து 240 புதிய வகை கிருமிகளை இதுவரை கண்டுபிடித்து அடையாளப்படுத்தியிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஒருவரின் மூளைத்திறனுக்கும் அவரது பொருளாதார வளத்திற்கும் தொடர்பு இருப்பதாக விஞ்ஞானிகளின் புதிய ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது. இது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வறுமையில் உழல்வது ஒருவரின் மூளைத்திறனை பாதிப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் நடந்திருக்கின்ற 2 ஆய்வு முடிவுகள் ஜேர்னல் சயின்ஸ் என்ற விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியாகியுள்ளன. முன்னர் வெளியாகியிருந்த தகவல்களின்படி வறுமைக்கும் தவறான முடிவுகளுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டது. ஆனால் அதற்கான மூல காரணங்கள் சரியாக தெளிவில்லாமல் இருந்தன. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு தமது ஆய்வின் ஒரு பகுதியாக இந்தியாவில் கரும்பு விவசாயிகளின் வாழ்க்கை வட்டத்தை ஆராய்ந்து பார்த்தது. விவசாயிகளின் வாழ்க்கை வட்டத்தின் ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் அவர்களுக்கு மூளைத்திறனை சோதிக்கும் சோதனைகளும் நடத்தப்பட்டன. அவர்களின் வருமானங்களுக்கு ஏற்ப அவர்களின் மூளைச் செயற்பாடுகள் மாறுபட்டிருந்ததை உறுதி செய்திருப்பதாக பிரிட்டன் வோவிக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் ஆனந்தி மணி கூறுகிறார். கையில் பணம் இருந்த காலப்பகுதியில் ஐக்யூ எனப்படும் நுண்ணறிவு திறனை பரீட்சிக்கும் சோதனைகளில் குறித்த விவசாயிகள் படுகட்டிக்காரர்களாக இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்திய கரும்பு விவசாயிகளிடத்தில் கண்டறியப்பட்ட இந்த முடிவுகளை அமெரிக்காவிலும் விஞ்ஞானிகள் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்துள்ளார்கள். சிரமமான கேள்விகளின் போது அமெரிக்க இளைகளின் அறிவுத்திறன் குன்றியிருந்ததை அவதானித்ததாக டாக்டர் ஆனந்தி மணி தெரிவித்தார். முடிவில் வறியவர்களின் மூளைச் செயற்பாடுகளை பெரும்பாலும் பணக்கஷ்டங்கள் பற்றிய கவலைகளும் அழுத்தங்களும் ஆக்கிரமித்து விடுகின்றன. அதனால் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க அவர்களின் மூளைச் செயற்பாடுகளில் கொஞ்சம்தான் வாய்ப்பு கிடைக்கிறது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.